டைட்டில் என்ன மந்தை
பழக்கத்தை நம்ம டைட்டில் வந்து
த வியூ ஆஃப் டெம்பிள்னு வச்சிடலாமா, இல்ல டெம்பிள் பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போறோம். இப்ப
மித்துன்னு வச்சிருவோம், மித்தாலஜி பஸ்டிங், மித் பஸ்டர்,
மித்தாலஜி ஆஃப் மித்தாலஜி பஸ்டிங்,
மித் பஸ்டிங்னு வைப்போம்.
ஓகே, அப்ப ஒன்னு பண்ணலாம், நம்ம ஃப்ளோல பேர் அப்ப என்ன வச்சுக்கலாம். அச்சா வணக்கம், இது உங்கள் ஃபண்டமெண்டல் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மேட் சயின்டிஸ்ட். வணக்கம், நீங்க தான் முத தடவை வந்திருக்கீங்க.
முத தடவை வந்திருக்கேன், நான் ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறேன் குரூப்புக்குள்ள, அதையும் சொல்லிடுங்க.
இல்ல நீங்க இருக்கீங்க, அதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியல, நீயாரா கோவலே அப்படின்னு. ஓகே, இப்ப ஆக்சுவலா ரொம்ப பேர் வந்து இந்த நம்ம இன்ஸ்டாகிராமு இல்லை இந்த ஃபேஸ்புக் எல்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா, நம்ம கூட இருக்கணும்னே வந்து ஸ்டேட்டஸ் போட்டு இருப்போம், த கிரேட் டெம்பிள், த கிரேட் சிட்டி, இதெல்லாம் ஆயிரம் காலத்துலேயே இப்படி எல்லாம் கட்டினாங்க, இப்பெல்லாம் நீங்கள் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் கொடுப்பாங்க. நம்ம அதை பற்றியே நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ எப்படின்னா, இந்த கோயில்கள், இந்த மன்னர்கள் அவனுங்கெல்லாம் என்னத்துக்கு அந்த கோயிலை கட்டினாங்க, என்ன ஒரு ரீசன், அதே நம்மளுக்கு இப்போ வரையுமே தெரியாது. அப்போ அதை பற்றியே நம்ம அப்படியே எடுத்துன்னு போகலாம். முதல் நான் பார்த்தது அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு கோயில் எல்லாம் என்னத்துக்கு கட்டுறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ எப்படின்னா இப்போ ஒரு கோயில் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தோட நாட்டோட வளர்ச்சியை காட்டுறதுக்காக தான் அந்த கோயில் எல்லாமே பெருசாக கட்டுறது. இப்போ எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முஸ்லீமுக்கு டைரெக்டாக எடுத்துன்னு வருவாங்க, நீங்கள் பாருங்கள் நாங்கள் இவ்வளோ பெருசாக இவனுங்க வந்து என்னது சமாதியை கட்டி வச்சுருக்காங்கன்னா, நாங்கள் பாருங்கள் கடவுளை இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கோம்னா, நாங்கள் அந்த காலத்துலேயே எப்படி இருந்திருப்போம், வைரம் அப்புறமா தங்கம் அதெல்லாம் தெருவில் விற்றுனோம், அந்த மாதிரி வளர்ச்சியோடு இருந்த நாடு அப்படின்னு எல்லாம் முட்டு கொடுப்பாங்க.
ஸோ இப்போ கோயில்கள் வந்து எதுக்கு கட்டப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ச்சின்ற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காகவும் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது பொதுவாக இதை ஆரம்பிக்கிறது வந்து நம்ம ஏன்சியன் டைம்ஸ்லேருந்தே நம்ம எடுத்து கொண்டு வந்தால் தான் இது நமக்கு புரிய வரும், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மனிதன் வந்து ஒரு வேட்டையாடும் ஒரு குரூப்பாக இருந்தான், எல்லா பக்கம் அதாவது நாடோடியாக தான் இருந்தான், எங்கேயுமே செட்டில் ஆக மாட்டான், ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருப்போம் அதுக்கடுத்து செட்டில் ஆகிடும். அதுக்கடுத்து அந்த நதிகள் பக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? எந்த
சிவிலைசேஷன்,
ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கும்
எல்லா மதத்துக்குமே, அதுதானே ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும். இதுலயே வந்து இல்ல, இப்ப வந்து என்ன ஒரு விஷயம், ரொம்ப பேர் இப்ப ஈவன் கர்நாடகால என்ன சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, மொழிதான் ஃபர்ஸ்ட் துணுங்குது, அதுக்கப்புறமா தான் மதம்ன்றதே ஒண்ணு உருவாச்சு, அந்த ஒரு டிபேட்டே ஒன்று இருக்கு நம்ம ஊர்ல.
அதாவது இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ இப்போ வந்துட்டு நதிகள் பக்கத்துல இருந்து தான் சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இப்போ மனுஷன் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், அவன் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், கரெக்டுங்களா? விலங்குகளை வந்துட்டு அது என்ன டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க மனிதர்கள், ஓகேங்களா? தனக்கிட்ட இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை வச்சு வாழ கற்றுக்கிறான். ஸோ ஹண்டர்ஸாக நம்ம இருக்கும்போது யார் அதிகமான பலமாக இருக்காங்களோ அவங்க தான் லீடராக இருப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் அதுவே நம்ம செட்டிலர்ஸ் ஆனதுக்கப்புறம், ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறம் எவனுக்கு அதிகமான நாலேஜ் இருக்கோ அவன் தான் அங்கே கிங்காக இருப்பான். ஏன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், ஏதாச்சும் ஒரு கொடிய நோய் வந்தாலும் இல்லைன்னா அந்த இந்த விவசாயம் பண்ணும் போது அதில் எந்த ஏற்படுற பிரச்சனையாகட்டும், பெரிய விலங்குகள் வந்து அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துக்கிட்டு அந்த சடனாக அந்த டைமில் வந்து யோசித்து அதை சரி செய்யணும் இல்லையா? இப்போ ஹண்டர்ஸாக இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த போகிறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள்னு வர்றது வந்துட்டு அந்த புது இடங்கள் புது டெரைனாக பார்க்கும் போது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் தான் அவங்களுக்கு பிரச்சனை. பட் ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறம் அங்கே வேற்றுமே செட்டில் ஆன விலங்குகள் கூட போராட வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், சுற்றி சுற்றி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் நாடோடி ஹண்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படியே செட்டில் ஆன ஒரு டயத்தில் வந்துட்டு மனிதர்களில் சில பேர் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வேலைகள் வந்து கம்மியாகிடும் ஒரு சிலருக்கு, ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும். ஏன் கம்மியாகுதுன்னா, அவங்க வந்து அடுத்தவனை வேலை ஏவ ஆரம்பிச்சிருக்கான், ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அவனோட ஒரு லெவலுக்கு மேலே நாலேஜ் கெயின் ஆகுது. ஸோ அவன் பில்டிங்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே கட்ட ஆரம்பிக்கிறாங்க பல ஜென்ரேஷனுக்கு அப்புறம். இப்படி அது ஒரு பெரிய நாடாக வளர்ச்சி அடையுது அந்த சிவிலைசேஷன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க, ஒரு ராஜ்யத்தை வந்து உருவாக்கிடுறாங்க இந்த சிவிலைசேஷன். இது கிட்டத்தட்ட பல ஜென்ரேஷனுடைய உழைப்பு அதுக்குள்ள இருக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ஆனால் அதில் ஆரம்பித்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுப்படுகையில இருந்து தான் ஆரம்பிச்சோம், ஒரு ஆற்றோடர்கள் இருந்து. ஸோ இப்படியே வளர்ச்சி அடைகிற மனிதன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறான்னா பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டுறான் இந்த கோயில்கள். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில்கள் எல்லாத்தையுமே கட்டுறது வந்து மன்னராக இருப்போம், ஆனால் யாரோடைய வழிகாட்டுதலின்படி தான் கட்டியிருப்போம். கரெக்டுங்களா? ஒருத்தர் வந்து சொல்லுவார், எப்பா இந்த இடத்துல கோயில் கட்டு உனக்கு நல்லது நடக்கும், நம்ம ராஜ்யம் வந்து செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்ல போய் தான் அவன் கட்டுவான். அதுக்கு அதுக்கு இது பார்த்து நல்ல நேரம் பார்த்து கரெக்டாக இது அது என்ன சொல்றது அடிக்கல் நாட்டி எல்லா பெரிய லெவலில் நிறைய பூஜைகள் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கொண்டு வராங்க. இப்போ இருக்கிற கோயில்கள் மாதிரி அந்த காலத்தில் இருந்த கோயில்கள் வந்து வெறும் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் பயன்பட்டுச்சானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது சரிங்களா. ஸோ அந்த காலத்தில் இருந்த கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் விளாண்டு வச்சுருக்கிற இதெல்லாம் பார்க்கலாம். பல கோயில்களில் அந்த இது சொல்லுவாங்கல்ல கட்ட கட்டமா போட்டு
முத்து ஆடுபுலி
விளையாடுறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாக்கலாம் கோயிலுக்குள்ள. அதாவது கோயில்ல வெளியே இருக்கும் வாசலுக்கு வெளியவோ இல்ல பாறைகள்லயோ நீங்க வந்து அதை பாக்கலாம். சோ அந்த மாதிரி
ஒரு
ஃபன்னுக்காக வச்சிருக்கிற சில விஷயங்கள் இருக்கலாம். அது போக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லறோம்னா மெடிசினுக்கு, அதாவது நோய்களை குணப்படுத்துறதுக்கு நிறைய இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தாங்க இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா காசு எடுத்தா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவான்னு சொல்றது காரணமே என்ன, ஏன்னா அந்த காலத்துல முக்காவாசி கோயில் வந்து இதாக தான் இருந்துச்சு, ஒரு சித்த வைத்திய சாலையா தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட எல்லா கோயிலையும் ஒரு வைத்தியம் இருக்கும் ஓகேங்களா. அந்த கோயிலுக்குன்னு ஒரு வைத்தியம் வந்து எழுந்துகிட்டே இருக்கும், அவன்கிட்ட போயிட்டு தான் கேட்டுட்டு வருவாங்க என்ன இந்த மாதிரி இவனுக்கு உடம்பு சூடுக்கு எந்த இது பண்ணா இந்த மாதிரி காயம் சரியாக மண்டிக்கிறதுக்கு எந்த மாதிரி மருந்து பண்ணுவோம் இந்த மாதிரி கேட்க போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருந்தாலும் எதுனாலும் ஏன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுன்னு சொல்றாங்கன்னா ஏன்னா கோயில்ல தான் அந்த காலத்துல வைத்திய சாலையெல்லாம் இருந்துச்சு. அது போக படிப்பாகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க சுத்தி வச்சுட்டு அதை ஒரு என்ன சொல்றது அவங்களுடைய நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மெயின் சென்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சரிங்களா. ஒரு எப்படி எடுத்துக்கிறதுனா அவங்க வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே நாலேஜை கெயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க எல்லாராலையுமே நாலேஜை வந்து ஈஸியாக அட்டைன் பண்ண முடியாதுன்ற ஒரு இதுக்கு முடிவுக்கு வந்துடுறாங்க அவங்க. ஏன்னா மக்கள் வந்துக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு ஒரு டெய்லி கூலி வேலை பார்த்துட்டு வர்றவங்களோட போயிட்டு உட்கார வச்சுட்டு நான் உனக்கு ஒரு பார்ட்டிகல் சயின்ஸை பற்றி நான் விஷயங்கள்லாம் சொல்ல போனேன் இதை கேட்டனா நீ எல்லாம் அசந்து போயிருவே அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்
அவனுக்கு உழைச்சி சாப்பிடறதுக்கே நேரம் இல்ல. இவனுங்க வந்து இவனுங்களோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா மத்தவங்க உழைச்சின்னு வந்து வரி பண்ணணும் இல்ல அது ஒரு ஃபீஸ் ஆக்சுவலா ஒரு கன்சல்டன்சின்ற மாதிரிதான் இவன் உழைச்சி சாப்பிடுறது.
அவனுக்கு வந்து அவன் கிட்ட நீ போய் வளர்க்க முடியாது இல்லையா சயின்ஸை பத்தி. அவனுக்கு வந்து 2-3 விஷயம் தாங்க தெரியும் அவனுக்கு வாழ்க்கையில. காலைல எழுந்திரிச்சோம்மா போய் நல்லா சாப்பிடுவான் ஃபர்ஸ்ட், அடுத்து நல்லா வேலை பார்ப்பான், நைட்டு வருவான் ஒன்று சரக்கடிச்சுட்டு தூங்குற ஒரு பார்ட்டியாக இருக்கும் இல்லைன்னா மறுபடியும் நல்லா வயிறார சாப்பிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அப்புறம் மணி போய் தூங்கிடுவோம். இவ்வளவுதான் அவங்க வாழ்க்கையே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சரிங்களா. இவ்வளவுதான் மனித வாழ்க்கையே. ஏன்னா செட்டிலர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பெருசாக பழைய ஜென்ரேஷனை தாண்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு இதுவுமே இருக்க போகிறது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிளாகிக்கிட்டான் மனுஷன் இப்போ நம்ம. ஆனால் சில குறிப்பிட்ட மக்கள் வந்து கியூரியாசிட்டியை தாண்டி யோசிச்சாங்க அப்போ இருந்த, ஏன்னா இப்பன்னு பல காலங்களுக்கு முன்னாடி இருந்தே ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழ் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு மொழியாக தான் இருந்துச்சு, ஒரு வளமையான ஒரு மொழியாக தான் இருந்துச்சு. தமிழே அவ்வளோ வளமையான மொழியாக இருந்துச்சுன்னா அப்போ இருந்த மக்களும் உண்மையாகவே ஒரு அளவுக்கு ஒரு நாலேஜை வச்சுருக்கக்கூடிய அப்போ இருக்கிறவங்களுக்கு புரியுதுங்களா. அந்த ஏன்சியன் டைம்ஸில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு அவங்க ஒரு நாலேஜை வந்து வச்சிருக்கதா செஞ்சாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மொத்த உலகத்துக்கும் ஜீரோவை அறிமுகப்படுத்துறது நாம தான். அதை அறிமுகப்படுத்துறதுனால தான் இன்ஃபினிட்டியில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவுமே மறுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்களை வந்து இந்த
ஜீரோவை கண்டுபிடிச்சது ஒரு வேதத்துல இருந்து தானே வந்ததுன்னு ஒரு முட்டு கொடுப்பாங்கல்ல.
ஆமா ஆமா அதெல்லாம் இல்ல. அதாவது என்னன்னா ஒரு ஒரு மேத்தமெட்டிசியன், அப்ப இருந்த ஒரு மேத்தமெட்டிசியன் அவருடைய மூளைக்கு எட்டி அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்காரு. ஜீரோன்ற ஒரு விஷயத்த வந்து நம்பருக்கு முன்னாடி போடுறதுலயும் பின்னாடியும் போடுறதையும் வச்சு, ஏன்னா ஒன்பதுக்கு மேல நம்பர் இல்லாத போது மற்ற உலக அல்ஜிப்ராஸே ஒன்பதுக்கு மேல இல்லாம இருந்துச்சு. கிரேக்கர்கள் யூஸ் பண்ணும் போது நம்பர்ஸ்ல அவங்களால அந்த ஐடியா இல்ல ஒரு எப்படி உருவாக்குறதுக்குன்னு, அந்த ஐடியாவை கொடுத்ததே நாம தான் சரிங்களா. ஆனா இது சொல்ல போனா இது ஒரு ஐடியா தான். இந்த ஜீரோன்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்றது தாண்டி அது ஒரு ஐடியா. இந்த பெரிய 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 விஷயங்களுக்கு அடிப்படையே ஐடியாஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஐடியா இல்லாம தான் நம்ம நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில வந்து செய்யாம நம்மளால கண்டுபிடிக்காம இருந்தோம் சரிங்களா. அந்த ஐடியாவை கொடுக்கறதுக்கு அடிப்படையா இருந்தது நாம தான். பல விஷயங்களை எடுத்துக்கலாம். ஏன் அந்த காலத்துல தான் அப்படி இருந்தோம்னா இல்லை, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 19th செஞ்சுரியில பாத்தீங்கன்னா சசிவீராமன், சத்யேந்திரநாத் போஸ், ஜெகதீஷ் சந்திர போஸ்னு இன்னும் எத்தனையோ பேரு நம்ம இந்தியால இருந்து குவாண்டம் சயின்ஸுக்கு பல விஷயங்களை கொடுத்ததுல நம்ம ஆளுங்க முன்னோடியர்கள் தான். அது யாராலையுமே மறுக்க முடியாது. நான் சொல்றது வந்து டேட்டாவோட தான் இருக்கும். ஏன்னா சசிவீராமனை பத்தி எல்லாருக்குமே தெரியும், சத்யேந்திரநாத் போஸ் பத்தி கொஞ்சம் பேருக்கு தெரியும், ஜெகதீஷ் சந்திர போஸை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நீங்க போய் பாத்தீங்கனாலே தெரியும் பெரிய பெரிய குவாண்டம் சயின்ஸுக்கு இந்த 2 இயர்ஸ் இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாத்தையுமே வழிவகை செய்தது, இப்படிதான் கால்குலேஷன் போடணும்னு உலக நாடுகளுக்கு அதாவது உலக சயின்டிஸ்டுகளுக்கு அடிப்படை நாலேஜை கொடுத்தது எல்லாமே நம்ம ஆளுங்க தான். அதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அவங்களும் கண்டுபிடிச்சாங்க அவங்க பண்ணுக்கு, நாமளும் நம்ம இதுதான் இந்த பெருமை போய் தான் வேண்டாங்கிறது சரிங்களா. சோ நம்ம ஒரு இப்ப என்னன்னா இப்ப நம்ம கோயில்களை கட்டி வச்சிருக்காங்களா, அவங்களோட வளர்ச்சியை காட்டுறதாகட்டும், அது மெடிசினுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சோ மக்கள் வந்து லைஃபை வந்து சிம்பிளா வச்சிருக்காங்க சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அவங்க லைஃப், ஆனா சில பேர் கியூரியாசிட்டியை தாண்டி யோசிச்சு தங்களுடைய அறிவை பெருக்கிறதாகட்டும், புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கணும், புது புது டெக்னாலஜியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கேட்ஜெட்ஸ் அந்த காலத்துல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன்று ரெண்டு கேட்ஜெட்ஸ் உருவாக்கி தான் செய்றாங்க. ஏன் பானை கூட ஒரு கேட்ஜெட் தாங்க இல்லையா அந்த காலத்துல உருவாக்கப்பட்டதுல, அது எவ்வளவோ பேருக்கு ஹெல்ப் பண்ண தானே செஞ்சிருக்கு.
கண்டுபிடிக்கும் போது அது ஒரு இன்வென்ஷன் தானே முதல் தடவை கண்டுபிடிக்கும் போது.
அதான் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்கல்ல மனுஷங்க வந்து அதுக்கு செலவிடுறாங்க சரிங்களா. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சித்தர்கள் யோகிகள்லாம் வெறும் சாமி கும்பிடுறது அப்புறம் தியானம் பண்றது இல்ல போதனம் பண்றது மட்டுமே வேலைய வச்சு இல்ல. நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் தியரி எழுதி வச்சிருப்பாங்க அவங்களோட இதுல பாத்தீங்கன்னா வேத காலங்கள்ல அவங்க நிறைய தியரி செஞ்சு வச்சிருப்பான், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காரணம் இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய எழுதி வச்சிருப்பான், மருத்துவ குறிப்பு வச்சிருப்பான்.
அப்ப ஆயுர்வேதா ஆதரிக்குதா ஃபண்டமெண்டல்
அப்படிலாம் இல்ல. அவனுடைய ரிசோர்ஸுக்கு அவன் ஒரு விஷயம் எழுதுறாங்க, அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நான் இது பண்ணேன் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிச்சு நீங்களும் இது பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி வைக்கிறவங்க இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அது மறுக்க முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா இருக்கதான் எல்லா காலத்திலயும் ஒருத்தர் இருக்கதானே செய்வான், எவனாச்சும் ஒருத்த ஏதாச்சும் கண்டுபிடிச்சுக்கிட்டு அதை மக்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த சிற்பிகளை கூட எடுத்துக்கோங்க, அவங்களும் புது புது வகையான சிற்பங்களை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி டெக்னிக் வச்சு செய்யலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலத்துலேயும் தச்சு மர இது பண்ற வேலைகள்லாம் செய்யறவங்களும் இருந்தாங்க, அதுலயும் நிறைய டெக்னிக்லாம் இருக்கு. அதனா ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல அவருக்கு வீடு கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அந்த நூல் பிடிச்சி கரெக்டா கட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலத்துல பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை அசால்ட்டா கட்டியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நுண்ணிப்பான ஒரு கால்குலேஷன் இருந்துட்டு இருந்தாங்க, ஒரு மேத்தமேட்டிக்கல் அறிவு இருந்திருக்க போய் தானே கட்டுறாங்க. ஸோ அவங்கள நம்ம சாதாரணமா எடுத்துக்கணும், அவங்க கிட்ட இருந்த ரிசோர்ஸை அவங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வளர்ந்துகிட்டே இருந்தாங்க. இதுல என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இது செக்ரிகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இவங்க என்னன்னா இந்த படிப்பாளிகள்னு சொல்லுவோம், அதாவது இந்த கியூரியாசிட்டியில தாண்டி மேல வந்தவங்கன்ற இந்த குரூப் ஒரு பக்கம் இதாகிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மொத்த உலகத்துக்கும் ஜீரோவை கொடுத்தது நாம தான் சரிங்களா. ஜீரோன்ற ஒரு எண்ணிக்கை இல்லாத ஒரு நத்திங்னஸ்ஸை வந்து கொடுத்ததே நாம தான். இந்த நத்திங்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை, அதுக்கு வேல்யூ கிடையாது, அதுதான் பேசிக்காக இருக்கக்கூடியது. இந்த வேல்யூவே இல்லாத ஒரு நம்பரை வந்து நாம தான் ஃபர்ஸ்ட் இன்வெர்ட் பண்ணுறோம். யார் இன்வெர்ட் பண்ணானா 628 செஞ்சுரியில பிரம்மகுப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேத்தமெட்டிசியன் கண்டுபிடிக்காரு. அவர் அந்த விஷயத்த இன்வென்ட் பண்ணி அத ஒரு ஐடியா வந்து குடுக்கறாரு. ஜீரோன்ற ஒரு ஐடியா வச்சு 9 நம்பருக்கு மேல நம்மளால கொண்டு வர முடியல. அதுக்கடுத்து கால்குலேஷன் இல்லாததுனால நம்பர்ஸே ஒரு வேஸ்டா தான் இருந்துச்சு. அதை வச்சு பெருசா நம்மளால எதுவும் கொண்டு வர முடியாது. ஒன்னுக்கு அப்புறம் என்ன 9க்கு அப்புறம் என்ன போறது, 1 ஸ்கார் 2 ஸ்கார்னு அந்த மாதிரி போலாமா, இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களால யூகிக்க முடியாதுல்ல. கிட்டத்தட்ட நம்ம இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டு இருந்த ஒரு விஷயத்த பிரம்மகுப்தான்ற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஜீரோன்ற ஒரு விஷயத்த ஜஸ்ட் ஒரு ஒண்ணுமே இல்லாத வேலையவே இல்லாத ஒரு விஷயத்த வச்சு அவர் அதை இன்ஃபினிட்டி லெவலுக்கு அதை கொண்டு போறார் நம்பர்ஸோட ரேஞ்சை. அதுக்கடுத்துதான் மேக்ஸ்ன்றது ஒரு வந்து வேற லெவல்ல வளர்ச்சி அடையுது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே மேக்ஸை நம்மளால ஈஸியா புகுத்த முடியும். சொல்ல போனா மனிதனுடைய காமன் சென்ஸுக்கும் மேக்ஸுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம காமன் சென்ஸ் அதிகமா, நம்ம எவ்வளவுக்குள்ள காமன் சென்ஸா இருக்குமோ அவ்வளவுக்குள்ள நமக்கு மேக்ஸ்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம் உண்மையை சொல்ல போனா. ஸோ இந்த நம்ம காமன் சென்ஸை வளர்க்கறதுக்கு இந்த மேக்ஸை உறுதுணையா இருக்குன்னா அதுக்கு அந்த மேக்ஸை வளர்க்கறதுக்கு ஜீரோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஒரு பொறுப்பை வந்து வகிக்குது இல்லையா. ஸோ இந்தியர்கள் வந்து ஒரு மக்களுடைய நம்மளுடைய அடுத்த லெவல் ஸ்டேஜுக்கே உயர்த்துறதுல நம்ம வந்து உண்மையாவே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம்தான். அதை நம்ம இது பண்ணியே ஆகணும். பட் இதை வந்து நம்ம தலைக்கு மேல வச்சுக்க கூடாது. இதை வச்சு நம்ம இன்னொரு புது கால்குலேஷனை கொண்டு வந்தோம், இல்லை புது ஃபார்முலாஸோ, இல்லை கால்குலாஸ் தாண்ட ஒரு விஷயத்தோ கொண்டு வந்து நம்ம பெருமைக்கு மேல பெருமையை தான் சேர்க்கணுமே தவிர அந்த பெருமையவே வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த காலத்துல பெரிய ஆளுங்க, நாங்கள் எங்களால தான் உலகமே இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறதுல எந்த விஷயமும் இல்லை. ஏன்னா அந்த பெருமையை சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு நாம ஒன்றும் நாம அவங்களை ஒருத்தா அப்படின்றத நாம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுதான் என்னுடைய பாயிண்டாக இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஒர்த்தினஸுக்கு நீங்க வளர்த்துக்கோங்க. அதை நீங்க பெருமைப்பட்டு பேசுற அளவுக்கு ஒரு ஒர்த்தினஸோட நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரம்மகுப்தா வந்து இறை நம்பிக்கை உள்ளவரா, இறை வச்சு ஏதாச்சும் எழுதியிருக்காரா அப்படின்னா அவர் எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, புரியுதுங்களா? பட் இங்க குவஸ்டின்ஸு ஆன்சர்ஸும் அது கிடையாது. என்னதுன்னா அவங்க ஏன் இந்த இறையை வந்து இறை நம்பிக்கையை கொண்டு வராங்க, இறை நம்பிக்கை வச்சு அவங்க ஏன் சாதிக்க நினைக்கிறாங்க, மேத்தமேட்டிசியன்ஸ் ஆரம்பிச்சுட்டு எல்லாருமே யோகிகளா இருக்கிறாங்களா, அதுக்கு காரணம் என்ன? அந்த காலத்துல ஒரு இந்த இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோயித்தர்பரே சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து யோகின்றாங்க, ஆனா அவர் தான் குப்புவையே கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க, கரெக்டா? சோ அது என்ன, எப்படி அது ஒத்து போகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா? ஏன்னா இவங்க எல்லாருமே சயின்டிஸ்டுகளா இருந்திருக்காங்க. அந்த காலத்து ஒரு இயற்கை ரிசோர்ஸை பயன்படுத்தி தங்க கிட்ட இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையை பயன்படுத்தி அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, சரிங்களா? அவங்க அப்படி கண்டுபிடிச்சு என்ன சொல்றது, உலகத்துக்கு உலகத்துடைய இதை வந்து ஒரு வளர்ச்சி நிலை கொண்டு போடணும், நம்ம ஊரை வந்து நம்மளுடைய மக்களை வந்து இன்னொரு அடுத்த கட்டத்தை கொண்டு போடணும்னு நினைச்சு சிலர் வந்து தங்களோட வாழ்க்கையே படைய வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தன்னோட மொத்த லைஃபையும் படைய வச்சு நிறைய விஷயங்களை, சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தவங்களுடைய எண்ணிக்கையில அந்த காலத்துல நிறையவே இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சது எதுக்கு, இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஜெய்கோ ஜெய்கோன்னு சொல்றதுக்கா? இல்ல, நம்ம இன்னும் இவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தது வந்து ஒரு பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த பாதையில போய் நம்ம இன்னும் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இன்னும் மிக ஒரு ஈஸியான ஒரு பாதையை நம்ம அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான். அதை விட்டுட்டு அதை அப்படியே தேக்கி அதை வந்து சேச்சுரேட் ஆக்கிட்டு அப்புறம் அது ஒண்ணுமே இல்லாம ஆகுறதுக்காக நம்ம இங்க இல்லை. அதை நம்ம முத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம வந்து இதை வச்சு பிரிவினையை உருவாக்க கூடாது. நம்ம இதை வந்து ஒரு ரிலிஜியன் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்ப அந்த கலைய இப்ப அந்த குஃபுவா இருக்கட்டும், ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸா இருக்கட்டும், இது வந்து ஒரு ரிலிஜியனுக்குள்ளதான் என்னோட கேள்வி, கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்றது.
இப்ப எப்படின்னா நம்ம பழைய காலத்து மட்டுமே பேசுறோம் தவிர புதுசா எதுவுமே பண்ண மாட்டோம், ஒரு வாய்ஸ் அவ்வளவு.
ஆமா ஆமா. ஸோ இப்படி நம்ம அந்த பழம்பெருமைகளை பேசுறதுல அந்த ஒத்தினஸா நம்ம பேசணும்னு நினைக்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். என்னதுன்னா பழம்பெருமைகள் பேசு, தப்பு இல்லை, ஆனா அதை பேசுற அளவுக்கு இந்த ஒர்த்தினஸ் மட்டும் இருக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கையே நான் வைக்கிறது. நான் ஒன்றும் இதை ஆர்டரா வைக்கல, ஒரு சகசனாக தான் நான் கொடுக்குறேன். என்னதுன்னா நம்ம இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்துலயே எங்களுடைய கேடயங்கள்லாம் வந்து 40 கிலோ கேடயத்தை தூக்கிட்டு இந்த பக்கம் 60 கிலோ கத்தியை தூக்கிட்டு போய் சண்டைக்கு போனாங்கன்னாங்க. நம்மளால 5 கிலோ இதை தூக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு சண்டை போட முடியாது. நாம அதை பெருமையா பேசுறதுக்கு ஒர்த்து கிடையாது.
இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம அண்ணன்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்ல தம்பிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கெல்லாம் சும்மாவா அந்த காலத்திலேயே வீர மண்ணை எடுத்து வீர மண் எடுத்து விவசாயம் பண்ணி 100 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்தன்னு சொல்லிட்டு வாய்ஸ் விட மட்டும் பேசணுப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா மூல காரணமே சயின்ஸ் மட்டும்தான். இப்ப சயின்ஸு மெடிக்கல்லு அதெல்லாம் எவால்வ் ஆனதுக்கு அப்புறமா தான் இப்போ ஒரு ஆவரேஜ் லீவிங்கே இப்ப ஜாஸ்தி ஆயிருக்கு. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, பிபி வந்து ஒரு ஆர்டிபிஷியல் அப்படின்னு பண்ணது, இதெல்லாம் இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் எடுத்துன்னு வருது. இப்போ இப்போ இந்த வாய்ஸ் அவடா வச்சுதான்
இல்ல, நீங்க இவங்க இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த மறக்கிறாங்க என்னதுன்னா, ஒரு காலத்துல நம்ம ஊர் வந்து பெரிய பெரிய பஞ்சத்துல இருந்துச்சு சரிங்களா. நம்ம உங்க தாத்தா இல்ல நம்ம அப்பாட்டையும் கேட்டு பாருங்களேன், நம்ம ஊர் என்னைக்காச்சும் பஞ்சத்துல இருந்திருக்கா? அரிசியோட விலை தங்கத்துக்கு நிகரா இருந்திருக்கா? அரிசியெல்லாம் நம்ம ஆளுங்க சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா அந்த காலத்துல. அதாவது அரிசி வந்து எப்ப சாப்பிடுவாங்கன்னா திருவிழாலதான் சாப்பிடுவாங்க.
கரெக்ட், திருவிழா அப்புறமா ஒரு பண்டிகைல
மட்டும் எல்லாம் சிறுதானியங்கள் தான். ஏன் தெரியுமா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா பஞ்சம் கிடைக்காதுங்க, உங்களால விவசாயம் பண்ணி எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு இது கிடைக்காது. எப்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சுச்சோ அதுக்கு அடுத்து ப்ரொடக்ஷன் லெவல் வந்து வேற லெவல்ல எதிரிச்சு, மனிதர்கள் வந்து எல்லாத்தையுமே பிசினஸா மாத்த ஆரம்பிச்சான் சரிங்களா. அந்த பிசினஸ கூட்டுறதுக்காக என்னென்ன சயின்டிபிக்கலா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணான். ஒரு செடி வந்து சிறுசா இருக்கு ஆனா சுவையா இருக்கு, ஒரு செடி வந்து அதோடைய பழம் வந்து பெருசா இருக்கு ஆனா சுவை இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து பெருசாவும் சுவையுள்ள ஒரு ஃப்ரூட்டை வந்து உருவாக்க ட்ரை பண்றான் மனுஷன் அதை சயின்டிபிக்கலா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சு மனிதன் வந்து கிட்டத்தட்ட 19th century அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனு அந்த அந்த ஜிஎம்ஓ ஃபுட்ஸ் இந்த மாதிரி புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்தி பஞ்சம்ன்ற ஒரு வார்த்தையே நம்ம இப்ப கேள்விப்பட்டதே இல்லாமல் பண்ணிட்டாங்க. என்ன அரிசி பஞ்சம் அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்படாம அந்த அளவுக்கு ஒண்ணு வந்துட்டு அரிசி வந்து தங்கத்துக்கு நிகரா இருந்த ஒரு இதை இப்ப நார்மலா சக மனிதன் வாங்கி சாப்பிடக்கூடிய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு காரணமே அறிவியல் தான் சரிங்களா. அவங்க கொடுக்குற அந்த
இப்ப நீங்க இது சொல்றீங்க ஆனா தமிழகத்தை வந்து ஃப்ரீ பேப்ஸ் கொடுத்துதான் ஏமாத்திட்டீங்க, அரிசி கொடுத்துட்டீங்க அதனால வேலை செய்ய வர மாட்டேன் அப்படின்னு ஒரு முட்டு கொடுப்பாங்க முட்டா பையில.
அதாவது என்னதுன்னா அறியாமை தாங்க எல்லாத்துக்குமே அடிப்படை. மனிதர்களுக்கு வந்து எவ்வளவுக்கெவ்வளோ நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கெவ்வளோ நம்ம கிங்கு சரிங்களா. நம்ம அறியாமை அவேர்னஸ் இருந்துருச்சுனாலே இங்க பாதி பயல்களோட பருப்பு வேகாது.
இல்ல நாங்க தான் இன்ஸ்டாகிராம்ல ஆள போறோம்.
இவங்க படிக்க கூட மாட்டாங்க, இவங்க இப்ப சொல்றாங்கல்ல இப்ப ஏதாச்சும் ஒரு இப்ப எவன்டாச்சும் போய் கேட்டீங்கன்னு ஒரு சங்கி கிட்ட போயிட்டு சிவாஜியை பத்தி என்ன தெரியும், மாவீர சிவாஜின்னு ஸ்டேட்டஸ் போடுவாங்க எல்லாச்சும், அவர்கிட்ட போயிட்டு சிவாஜியோட வாழ்க்கை கதைய கரெக்டா சொல்றான் அப்படின்னா தெரியாது சுத்தமா. ஆனா அவன் ஒரு கதை சொல்லுவான், அவன் எங்கேயோ கேட்ட கதையை சொல்லுவான், இல்லைன்னா RSS கேம்ப்ல கேட்ட கதையை சொல்லுவான் கேம்ப்ல போயிருந்தவன். ஆனா அதுல பாத்தீங்கன்னா நிறைய மாத்தி அமைச்சிருக்கும், ஒரிஜினல் இருக்காது. நம்ம ஒரிஜினல் கதை எடுத்து பார்த்தோம்னா இவன் சொன்னதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும் ஒன்று இந்த விஷயங்கள். ஆனா அவர் செஞ்சிருப்பாரு நிறைய விஷயங்கள், ஒரு மன்னரா இருந்து அவர் ஆட்சி பண்ணது எல்லாமே இருந்திருக்கு, அதை நம்ம மறுக்கல. ஆனா இவன் ஒரு கதை கட்டுவோம் பாருங்களேன், அவனுக்கு அதை பத்தி படிக்கிறதுக்கே அவனுக்கு டயம் இருக்காது. அவன் படிச்சு ஒரு ஒர்த்தினஸோட அவங்க சொல்லலாம்ல அவர் ஸ்டேட்டஸ் போடுறதாவோ, அது கூட அவன் பண்ண மாட்டான். ஆனா பெருமை பேசிக்குவான். ஏன் பேசுறான் தெரியுமா, ஒரு 4 பேர் பேசுறான் அப்ப நானும் பேசுறேன் அப்ப நானும் பெரியாது அப்படின்னு ஒரு எண்ணம். அவனுக்கு வேற எந்த ஒரு அடிப்படையுமே கிடையாதுங்க, இங்க ரொம்ப சிம்பிளுங்க மனிதன்
வாழ்க்கை. நம்ம ஊர்ல அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னாவே தெரியல, பெருமை பித்திக்கிறதுன்றது ஒரு இது எல்லாமே இது. நாங்க வந்து அப்படி இப்படி ஆச்சா பூச்சா இவ்வளவு பெரிய கோயில கட்டியிருக்கோம், இவ்வளவு பெரிய சிவிலைசேஷன் ஆயிருக்கோம், இவ்வளவு பெரிய மதம் இருக்கு எங்களுக்கு, அந்த மதத்தை வச்சு 10 பைசா
என்னன்னா மனிதன் இல்ல இல்ல. அதாவது நம்ம எல்லாமே வந்து சிம்பிளான கிரியேச்சர்ஸுங்க, நாம இவங்க எல்லாமே கம்ஃபர்டபுள் ஜோன்லயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனிதர்கள்ல முக்காவாசி பேர். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்ன்றதுக்காகவே நம்ம ஏன்னா இப்ப அந்த ஒர்த்தினஸ் நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு நீங்க ஒர்த்தியா இருந்து இப்ப சொல்லுடா. இப்ப நீனு உதாரணத்துக்கு நீயே இப்ப நாளைக்கே போயிட்டு அந்த காலத்துல இவரு இந்த முனிவர் வந்து இதை சொல்லியிருக்காரு, நான் இந்த இவர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு, நீனு போடுறேன்னா ஒரு ஸ்டேட்டஸ்லயோ ஒரு சோசியல் மீடியால இது பண்றேன்னா அந்த நாலேஜ் உனக்கு இருக்கணும், அது உனக்கும் பெருமை, அவங்க பெருமைப்படுத்துற அவ அந்த ஒரு விஷயத்துக்கும் பெருமை. ஏன்னா ஒரு மனிதன் வந்து எப்ப இறப்பான் தெரியுமா, நோயாலையோ இல்ல உண்மை அந்த உடலை விட்டு பிரியறதுனாலயோ உயிர் பிரியறதுனாலயோலாம் இல்ல. எப்ப ஒரு மனிதன் வந்து அந்த இந்த உலகத்துல இருந்து அவன் மறக்கிறாங்களோ, எல்லாரும் மறக்கிறாங்களோ அப்பதான் உண்மையா இறக்குறான். ஸோ அவங்க அந்த காலத்துல நிறைய பேர் எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க, ஆனா அவளை பத்தி பேசுங்க, ஆனா அந்த பேசுறதுக்கு ஒர்த்தியா இருந்து பேசுங்கன்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
அப்ப சில பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா அதை பத்தி நான் பேசக்கூடாதா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க.
அப்ப ஒண்ணுமே தெரியாதுன்னா இல்ல, இந்த ஒண்ணுமே தெரியாதுன்னு ஓப்பனா பேசுறேன் பாத்தீங்களா, அவனை விட உங்க உலகத்துல ஒரு உண்மையானவன் எவனுமே கிடையாது. நான் கேட்டான் உண்மையை சொல்ல போனா இல்ல, ஏன்னா தெரியலன்னு ஒருத்தர் சொல்றானா அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவனுடைய ஸ்டார்டிங் தான் ஓகேங்களா. அவன் தெரிஞ்சுக்க
ஆரம்பிச்சுட்டானாலும்
இதுல பாதி பேர் ஒத்துக்க மாட்டாங்க, பாதி பேர் ஒத்துக்கவே மாட்டான், எனக்கு தெரியவே தெரியாதுன்ற விஷயத்தே ஒத்துக்க மாட்டான், எனக்கு தெரியும் 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 தான் சொல்லுவானே தவிர எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றதே கம்மி. ரொம்ப ரொம்ப
எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது.
இந்த உலகத்துல மிக சூப்பரா எனக்கு தெரிஞ்சு ஒரு இது என்னதுன்னா, நத்திங்னஸ் விட ஒரு பெரிய உண்மை எதுவுமே கிடையாது.
இப்ப இந்த சித்த வைத்தியத்தையும் அப்புறமா ஆயுர்வேதையும் சொல்லுவாங்க தெரியுமா, அது ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான் சொல்ல போனோம்னா. ஆனா அதுலயுமே வந்து நம்ம வந்து சித்தர் தான் பெருசு, இல்ல அவங்க வந்து ஆயுர்வேதம்,
அதாவது
என்னன்னா
நம்ம வந்து அதோட பேசிக்கை தாங்க எப்பவுமே பாக்கணும். இப்ப சித்த வைத்தியம்ன்றாங்கல்ல, சித்த வைத்தியம் மாடர்ன் மெடிசின் இது ரெண்டையுமே நான் வச்சுக்கிறேன். ஆயுர்வேதம் சித்த மெடிசினுக்கும் பெருசால வித்தியாசம் கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான். நீங்க தான் சும்மா பெரிய
இல்ல இல்ல இப்ப இல்ல 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 இப்ப ஒருத்தர் வந்து எங்க கூட இருக்கவே ஒருத்தர் வந்து நினைச்சுக்க அவனுக்கு ஆயுர்வேதம்னா நம்ம வந்து சித்தர்னு சொல்லலாம், நம்மதான் கெத்து.
இல்ல இல்ல அதாவது என்னன்னா அதோட அடிப்படை பாத்தீங்கன்னா தேன் இருக்குல்ல, அத மையமா வச்சு உருவாக்கப்பட்டதான் சித்த மெடிசின் சரிங்களா. அது வந்து கெட்டு போகாது தேன். இதே மாடர்ன் மெடிசின் பாத்தீங்கன்னா உப்பு தான் அடிப்படையா வச்சிருப்பாங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, சால்ட்டு தான். ஆமா நீங்க எல்லாமே ஒரு சால்ட்டு தாங்க, புரியுதுங்களா. நீங்க போய் அதோட கெமிக்கல் ஃபார்முலா பாருங்க, அது சால்ட்டுன்னா சயின்டிபிக்கல் டேம்லயே சொல்லுவாங்க. நீங்க எதை எடுத்தீங்கன்னா புரியுதுங்களா. சோ இல்ல இல்ல இப்ப அது என்ன சொல்ல, பாராசிட்டமால் எடுத்துக்கோங்க, அது ஒரு சால்ட்டு, ஒரு கெமிக்கலையும் அது ஒரு சால்ட்டு சரிங்களா. இந்த மாதிரி அதோட அடிப்படை
பாத்தீங்கன்னா
உப்பு கிடையாது, நான் சொல்ற உப்பு அதாவது நீங்க சோடியம் குளோரைடு கிடையாது நான் சொல்றது இங்க சரிங்களா. நம்ம பிளேவர் ஏஜென்டா யூஸ் பண்ணக்கூடிய உப்பை நான் இங்க சொல்லுங்க, அதாவது அதுவும் சால்ட் தான். சயின்டிபிக்கல் டேர்ம்ல நிறைய விஷயத்துக்கு நம்ம சால்ட் தான் சொல்லுவோம் சரிங்களா. நிறைய கெமிக்கல் அந்த என்ன சொல்றது காம்போனன்ஸுக்கு நம்ம சால்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே கெடாத ஒரு பொருள் சரிங்களா. ஸோ எது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்றத வச்சு, ஏன்னா அந்த காலத்தில் இருந்த ரிசோர்ஸே அவங்களுக்கு தேன் தான், தேனு பிளஸ் செடி. செடி இந்த செடியில் ஏன் இந்த மாதிரி டேஸ்ட் வருது, இது எதை குணப்படுத்தும், அந்த மாதிரி அவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு தான் கொண்டு வராங்க, வேற எதுவுமே கிடையாது. டீ எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, என்னமோ இந்த இடத்துல இருக்கு, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது நல்லா பூஸ்டப்பா இருக்கு, ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு அப்படின்றத அவன் பாக்குறான். அப்புறம் அந்த இலையை எடுக்கிறான், அதை இவனும் சாப்பிட்டு பார்க்கறான், அவனுக்கு அந்த ஒரு இது தெரியுது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் அது கொடுக்குதுன்றது தெரியுது, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதுக்குள்ள இருக்குன்றது அவன் புரிஞ்சுக்கிறான். உடனே அதை விவசாயம் பண்ண ஆரம்பிக்க, அதை வந்து அதிகப்படுத்தி அதை ஒரு விவசாயமா கொண்டு வந்து அதை வச்சு ஒரு அதை டொமெஸ்டிகேட் பண்ணி அவன் ஒரு வேற லெவலில் அதை ஒரு வியாபாரம் மாற்றி இப்படி தான். இந்த மாதிரி தான் மனிதன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸ்ல தான் நிறையா விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பென்சிலின் ஆகட்டும் அது ஒரு ஆக்சிடென்ட் தான், நான் மனித பல உயிர்களை காப்பாத்தின பென்சிலின் இருக்கலாம் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதுவே ஒரு ஆக்சிடென்ட்ல கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்டாகவும் ஒரு எதர்ச்சியாகவும் கண்டுபிடிக்க முடியும். மாதிரி அந்த காலத்திலையும் இந்த சித்த வைத்தியங்கள்ன்றது வந்து அந்த யோகிகள் அந்த சுத்திக்கிட்டு இருக்காங்களா ஊர் ஃபுல்லா, அதாவது ஏதாச்சும் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும், மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு ஃபீல்டுல நல்லா திறமையா வளர்த்துக்குவாங்க, வாரியராகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல அப்படியே அதுல இருந்து கண்டுபிடிப்பாங்க. இதுல என்னன்னா இவங்க வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தையோ எதையோ சார்ந்தவங்க கிடையாது. இப்ப வந்து பார்ப்பா என்ன பண்றான், இந்த யோகிகள் சித்தர்கள் எல்லாமே நாங்க தான் அப்படின்னு மாத்திடுவோம், அப்படியே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நூலை போட்டு விட்டுருவோம்.
ஆமா, இந்த யோகிங்க இந்த சித்தர்கள் எல்லாம் கோயிலுக்கு போக மாட்டாங்க, கோயிலுக்கு போவாங்க ஆனா பூஜை பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அது கான்செப்டே வேற மாதிரி.
இல்ல, யோகிகள் கோயிலு குளம்ன்ற விஷயமே வர மாட்டாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து எப்படின்னா, இந்த கோயில் குளம்லாம் யாருக்கு தெரியுமா, உண்மையவே சொல்ல போனா மனுஷனுக்கு தான், நார்மலா சிம்பிளா வாழ்ற மனுஷனுக்கு தான். அவங்க வந்து நாலேஜ், அதாவது சிம்பிள் கிரீச்சரான மனுஷங்களுக்கு தான். அவங்க வந்து என்னன்னா, இன்னும் உங்களுக்கு இதை தெளிவா புரிய வைக்கணும்னா, ஔவையார் இருக்காருதான், அந்த ஔவையார் வந்து ரெண்டு புக் எழுதுறாரு சரிங்களா, ரெண்டு வகையான நூல் எழுதுறாரு அந்த காலத்துல. என்னது தெரியுமா, விக்கிரகம் வைத்து இறைவனை வழிபடுவது, விக்கிரகம் இல்லாமல் இறைவனை வழிபடுவதுன்ற மாதிரி ரெண்டு வகையான நூல் எழுதுறாங்க. இதுல என்னன்னா, சிலை வச்சு சாமி கும்பிடுறது எப்படி, சிலை இல்லாம சாமி கும்பிடுறது எப்படின்னு. இந்த சிலை வச்சு சாமி கும்பிடுறதுன்றது யாருக்குன்னா, சிம்பிளான மனுஷனுக்கு, தன்னோட வாழ்க்கைய ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழணும்னு நினைக்கிறவன் தான். அவனுக்கு பெருசா இதை பத்தி யோசிக்க விரும்பலாம் சரிங்களா, அவன் வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்கள் அவன் தலைக்குள்ள போட்டு உருட்டிக்க விரும்பாத ஒரு மனிதன். நல்லா நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம ஃபேமிலி ஏ வாழ்ந்துட்டு போயிடணும்னு நினைக்கிறவனுக்கு தான் இந்த விக்கிரகம் வைத்து இறைவனை வணங்கும் ஒரு முறை. அதே விக்கிரகம் இல்லாமல்ன்றது யாருக்குன்னா, இதை நம்ம பிறந்துட்டோம் இந்த உலகத்துல, அவன் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க வந்து சிலையை வச்சு தான் சாமி கும்பிடணும்னு அவசியமே கிடையாது. அவன் சிலை இல்லாமலே சாமி கும்பிடுவாங்க, அவனுக்கு தேவையான நாலேஜை வந்து அவன் கெயின் பண்ணிக்குவான். அதுக்குதான் அந்த விக்கிரகம் இல்லாமல் இறைவனை வழிபடுவது. அந்த இறைவனை வழிபடுவதுன்றதே இவங்களை கொஞ்சம் திசை திருப்புறதுக்கு தான். உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் தான் இருக்கும். யோகம் மூலமா எப்படி அடையலாம் அப்படின்னு, இந்த யோகான்றது என்னது, நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, மைண்டை எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம இயற்கையை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணலாம். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களை சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையுமே நீங்கள் ஏற்பீங்க. நீங்களும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க பேச மற்றவங்க பேசுறதுன்னு உங்களால கேட்க முடியாது. ஆனா இந்த தியானம் பண்றவங்க வந்து அதிகமா பேச மாட்டாங்க. அப்ப எவ்வளவுக்கெவ்வளோ நீங்க அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கெவ்வளோ நீங்க அதிகமா அப்சர்வ் பண்ணுவீங்க. எவ்வளவுக்கெவ்வளோ நீங்க அதிகமா அப்சர்வ் பண்றீங்களோ அவ்வளவுக்கெவ்வளோ உங்க நாலேஜ் கெயின் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ ஒருத்த வந்து கவனிக்கிறாங்களா ஒரு விஷயத்த, ஒரு ஆடு வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சுறுசுறுப்பா இருக்கு, அப்ப இங்க என்னமோ இருக்குன்னு அவன் அப்சர்வ் பண்ற அளவுக்கு அவன் பொறுமையா இருக்கான். அவன் யாருக்கூடயோ பேசிக்கிட்டோ ஜாலியா யாரும் பேசிக்கிட்டோ இல்லாமலையோ இல்ல வேற எங்கேயோ பறக்க பார்த்துக்கிட்டோ இல்லாமலாம் ஒரு விஷயத்தை செய்ய ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, இந்த கெப்பாசிட்டிய அதிகமா வளர்த்துக்கணும்ன்றதுக்காக தான் இந்த யோகாவே உருவாக்குறாங்க. அந்த மெடிடேஷன்ல பல விதமான டெக்னிக்குகளை உருவாக்குறாங்க சரிங்களா. இந்த மாதிரி யோகா இருக்கு. யோகாலே பல விதமான யோகாலாம் அந்த காலத்துல பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்றதா இந்த உடலை வளர்ச்சி பண்றதோ இந்த அதெல்லாம் கிடையாது, அது வந்து வேற. இவங்க பண்ற யோகம்லாம் எப்படி இருக்கும்னா, மெடிடேஷன்ல தான் இருக்கும். அவங்க உடலையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப எவ்வளோக்கெவ்வளோ நம்ம, அதாவது ஒரு ஃபீல்டு துறையை தேர்ந்தெடுத்து அந்த ஃபீல்டுல வந்து தொடர்ந்து அவங்களுடைய நாலேஜை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாம். இது ஏன் இப்படி இருக்குன்னு, அதாவது இது ஒரு ப்ராவர்ப் எப்படி இருக்குன்னா, நீங்க எவ்வளவு காலமா ஒரு விஷயத்த நீங்க பாக்குறீங்களோ அவ்வளவு காலமா அந்த விஷயமும் உங்களை பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. How much you look into the abyss, that much the abyss look into you அப்படின்ற மாதிரி தான் அந்த ப்ராவர்பே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ப இருந்தவங்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த சிம்பிள் கிரீச்சர்ஸுக்கு தனியா அந்த கோயில் குளம்னு ஒதுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு காடு மேடுன்னு சுத்திக்கிட்டு புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டு அதை ஏடுகள்லையும் ஓலைகள்லையும் எழுதி வச்சு மக்களுக்கு வந்து அந்த நாலேஜை கொடுத்துட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எல்லாம் செக்யூரிகேட் ஆகுறாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க, அவங்க வந்து நம்ம கிட்டே இருக்கிற நாலேஜ் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு அவங்களே போட்டு தள்ளிடுறான். அவன் அப்புறம் அவன் அந்த நாலேஜை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், அது அப்படியே சீக்கிரட்டா வைக்கிறான். இது தெரிஞ்சா நம்மளே ஏச்சிட்டு போயிடுவானோ அப்படின்னு பயந்து போய் சில பல நாலேஜுகளை வந்து டோட்டலாவே நம்ம கண்டுபிடிச்சு பல விஷயங்களை மொத்தமா அழிச்சிடுறாங்க.
ஏங்க வெள்ளக்கார மாதிரி பேசாதீங்க, வெள்ளக்காரன் தான் நம்மளோட இன்வென்ஷன் எல்லாம் திருடின் போயிட்டான்.
அவன் அழிச்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆளுங்க நமக்குள்ளே அழிச்சதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னு வைங்களேன், அவன் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனதெல்லாம் வெறும் என்ன சொல்றது, ஸ்பைசஸ் மிளகு அந்த மாதிரி பொருட்களையும் தங்க வைரங்களையும் தான். அதெல்லாம் நம்ம எப்படினாலும் திருப்பி எடுத்துக்கலாம், சம்பாரிச்சுக்கலாம். ஆனா நம்மளுடைய நாலேஜ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அடிப்படையே. அத எத்தனையோ நாலேஜ்களை நிறைய பேருக்கு இப்பவே கேட்டாலும் சொல்றாங்க, ஒருத்தெல்லாம் வாழ்ந்தாம்மா எங்க ஊர்ல அவன் இப்படி வாழ்ந்து நல்ல உடம்பு வச்சிருப்பான், என்ன சாப்பிடுறான்ற கடைசி வரைக்கும் சொல்லாமலே செத்து போயிட்டான், அவன் சாகுற வரைக்கும் அவன் பல்லு வெள்ள நல்ல கிளவ மாதிரி இருப்பான், ஆனா ஒரு பல்லு கூட அவன் கீழே இது விழுந்ததே கிடையாது. என்னது என்னத்தை வச்சுதான் பல் தேய்க்கன்னு தெரியல, ஏதோ மூலிகை வச்சிருக்கான், ஆனா கடைசி வரைக்கும் சொல்லாம செத்து போயிட்டான்பான்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஏதாச்சும் ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி பல நாலேஜ்கள். அந்த மாதிரி இல்லைனாலுமே நாம ரிசோர்சஸ் வச்சு அந்த காலத்துல அப்சர்வ் பண்ணி இயற்கைய ஒரு விதமா அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயத்த எழுதுறான், அவனுக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா. அந்த முக்கியத்துவம் கொடுத்த அந்த முக்கியத்துவம் கொடுக்காமலேயே அந்த நாலேஜை மொத்தமா அழிச்சதே பாத்தீங்கன்னா பல பல ஆயிரம் சொல்லலாம் அந்த மாதிரி அழிஞ்சு போன விஷயங்களே.
இல்ல அப்படி பார்த்தாலும் இப்ப கரண்ட் சினாரியோல பிக் பாஸ் பிரச்சனை பாக்குறதுதான் தெரியல, இல்ல சர்வைவல் பிரச்சனை பாக்குறதான் தெரியல, இல்ல ஸ்டாலின் பிரச்சனை பாக்குறதான் தெரியல, RSS பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதுல வந்து நீ இது கத்துக்கு அது
கத்துக்கு அண்ணாச்சி பாரு இருக்க ஒற்றுமை ஒற்றுமை இப்படி நீங்க பிரிஞ்சு கிடைக்க போறதுல சைனாக்கார வந்துகிட்டு பொருளை நிக்க பாகிஸ்தான்கார வந்து குண்டா போறான். சரி ஏதோ கொஞ்சம் நல்லா பேசியிருப்போம் நினைக்கிறேன். அடுத்த பாட்காஸ்டில் இதே போல ஒரு நல்ல டாபிக்கை எடுத்து உடைக்கும் வரை உங்களிடம்
நாங்க டாபிக் எடுத்தோம்
வேற மாதிரி
பார்க்கலாம்
இப்படிக்கு.